அடுத்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் யார் மீது கடமை என்பதை நாம் பார்ப்போம். இந்த வணக்கம் யார் மீது கடமை? இஸ்லாம் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய இபாதத்துகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். தொழுகை எடுத்து பார்க்கிறோம், தொழுகைக்காக நமது நேரத்தையும் நமது உடலுடைய அசைவுகள் இந்த அனைத்து செயல்பாடுகளோடும் கூடி ஒரு வணக்கமாக தொழுகை திகழ்கின்றது. நோன்பை பாருங்கள், நோன்பென்ற வணக்கத்துக்கு இருக்கக்கூடிய தியாகம் ஒரு தனிமையான ஒரு தியாகம். ஜகாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் பொருளாதாரம் மாத்திரம் இருப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் பொருளாதாரம் இருக்கிறது. அதே போன்று உடலுடைய அந்த அர்ப்பணிப்புகள் தியாகங்களும் அதில் இருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வணக்கமாகத்தான் ஹஜ் திகழ்கின்றது. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே 3வது அத்தியாயம் 96-97 ஆகிய வசனங்களில் என்ன சொல்கிறான்? வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா. இவர்கள் அந்த வீட்டை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறுவார்களோ அவர்களுக்கு, அவர்கள் மீது அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இவர்கள் அதற்குரிய வலிமையையும் சக்தியையும் பெறுவார்களோ, அந்த வீட்டை அடைந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறுவார்களோ அவர்கள் மீது இந்த வணக்கம் கடமை என்று அல் குர்ஆன் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒருவருக்கு ஹஜ் கடமையாவதற்குரிய அடிப்படைகள் என்ன? அதிலே முதலாவதாக அவர் உடல் வலிமை சக்தியுடையவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக அதற்குரிய பொருளாதார வசதிகள். இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுது அந்த வணக்கம் அவர் மீது கடமையாகி விடுகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் ஒரு முக்கியமான செய்தியை தருகிறான். அது என்ன தெரியுமா? வதஸவ்வது ஃபின் ஹைரஸ்ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். நீங்கள் பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுங்கள். ஹஜ் என்ற பயணம், அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி ஏற்பாடு செய்யக்கூடியவைகளில் மிகச் சிறந்தது தக்வா, பயபக்தி, இறையச்சம், இது இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் இறுதி வரை தக்வா இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதை நினைவுபடுத்துகின்றான். அறிவுடைய மக்களை, என்னை பயப்படுங்கள், அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அதற்கேற்ப நாம் பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்வதோடு நம்மோடு இருக்க வேண்டியது என்ன? இறையச்சம், பயபக்தி, தக்வா என்பதை அல் குர்ஆன் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது. என் அருமையானவர்களே, இந்த அடிப்படையிலே ஒருவருக்கு இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுது அவர் மீது ஹஜ் கடமையாகின்றது. பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு கூடுதலான இன்னொரு நிபந்தனையும் இருக்கிறது. அதுதான், பெண்கள் ஹஜ்ஜுடைய பயணமாக இருந்தாலும் வேறு எந்த பயணமாக இருந்தாலும் ஒரு பெண் தனிமையிலே பயணம் செய்ய முடியாது. இஸ்லாம் பெண்ணுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விதிதான், ஒரு நிபந்தனை, ஒரு சட்டம் தான் என்ன? லா துஸாஃபிரில் மர்அது இல்லா மஅதி மஹ்ரம். ஒரு பெண் மஹ்ரமின்றி பயணம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் கூறியிருக்கின்றது. எனவே அதற்கேற்ப ஒரு பெண் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால், சிலர்கள் நினைக்கிறார்கள் இது ஹஜ்ஜுக்கு மாத்திரம் உரிய நிபந்தனை என்று இல்லை. ஒரு பெண்ணுடைய பயணம் மஹ்ரமோடு தான் இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், செல்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன், எனது மனைவியோ ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு விரும்பி இருக்கின்றால், நாடி இருக்கின்றால் நான் என்ன செய்வது? நீ உனது மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல்வீராக என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஜிஹாதை விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு மனைவியோடு செல்லுமாறு பணிக்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த அளவு ஒரு பெண்ணுடைய பயணத்துக்கு மஹரம் முக்கியம் என்பதை நாம் விளங்க வேண்டும். மஹரம் என்பவர்கள் யார்? மஹரம் என்பவர்கள் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள். அதில் முதலாவதாக அந்த பெண்ணுடைய கணவன், அதை தொடர்ந்து அந்த பெண்ணுடைய சகோதரர்கள், அதே போன்று அந்த பெண்ணுடைய தாய் வழி சகோதரர்கள், அந்த பெண்ணுடைய தந்தை வழி சகோதரர்கள், இவர்கள் அனைவரும் அதிலே வருவார்கள். இப்படியானவர்களோடு தான் ஒரு பெண் தனது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த நிபந்தனை ஒரு பெண்ணுக்கு இல்லை என்றால் அவள் மீது ஹஜ் கடமை இல்லை. ஒரு பெண்ணுக்கு வசதி இருக்கிறது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு, ஆனால் மஹரம் கிடைக்கவில்லை, அந்த பெண் மீது ஹஜ் கடமை இல்லை. அல்லாஹ் அந்த பெண்ணை குற்றம் பிடிக்கப் போவதும் இல்லை. எனவே இதை நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு ஹதீஸை நாம் பார்ப்போம். முஸ்லிமுடைய ஹதீஸ். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், ஹஜ் வந்து ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா, அல்லது பல வருடங்களுக்கு ஒரு முறையா, அல்லது வாழ்நாளில் ஒரு முறையா என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸை நாம் பார்க்க முடியும். முஸ்லிமில் இடம்பெறுகிறது, ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் எமக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையின் பொழுது, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் எழுந்து கேட்கிறார், அகுல் ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கின்றார். நபி அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். 3 முறை இந்த கேள்வி அவர் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நபி அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அந்த ரஹ்மத்தை முழுமையாக இந்த ரஹமத்தை வாரி குட்டி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆம் என்று சொன்னால் அது உங்கள் மீது கடமையாகி அதை நீங்கள் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். எனவே எந்த விடயங்களில் நான் உங்களை விட்டு விடுகின்றேனோ அதில் நீங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிந்ததெல்லாம் அதிகமாக கேள்விகள் கேட்பதன் காரணத்தாலும், நபிமார்களுக்கு மாறு செய்த காரணத்தாலும் தான் முன்னே சமூகங்கள் அழிக்கப்பட்டன. ஃபைத அமர்த்துக்கும் விஷயின், நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டேன் என்றால் அதை முடியுமானவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை செயல்படுத்துங்கள். நான் எதை விட்டு உங்களை தடுக்கின்றேனோ அதிலிருந்து முழுமையாக விலகிக்கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே இந்த செய்திக்கு அமைய ஒருவர் தனது வாழ்நாளில் ஒரு முறை இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவார் என்றால் அவர் மீது அந்த கடமை அத்தோடு நீங்கி விடுகின்றது. அதற்கு பிறகு செய்யக்கூடிய ஹஜ்ஜுகள் நஃபிலுடைய அந்தஸ்தை பெறுகின்றது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். சிலர்கள் இதை பிற்படுத்துகின்றார்கள். எதுவரை என்றால் தள்ளாடுகின்ற அந்த முதிய வயதை வரை, அந்த முதிய வயதை அடைகின்ற வரை சிலர்கள் இந்த ஹஜ்ஜை பிற்படுத்துவதை பார்க்கிறோம். அதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. ஒருவருக்கு இந்த வணக்கம் கடமையாவதற்குரிய இந்த வசதி வாய்ப்புகள் அனைத்தும் வந்துவிட்டால் அவர் மீது அந்த வணக்கம் கடமையாகி விடுகின்றது. அதன் பிறகு அதை நிறைவேற்றுவதில் அவர் அவசரம் காட்ட வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறலாம். அடுத்த வருடம் எனது நிலை என்ன சொல்ல முடியாது. அதற்கு முன்னெல்லாம் மரணித்து விடலாம். எனது இந்த செல்வங்கள் அனைத்தும் இல்லாமலாகி நான் ஏழ்மையிலே வறுமையிலே உழன்று விடலாம். இப்படியான நிலைகள் எல்லாம் மாறி மாறி வரும். அதனால் தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்ன, நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கிய நிலையை பயன்படுத்துங்கள், ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்கின்றார்களே. ஏன் சொல்கின்றார்கள்? நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு திடகாத்திரம் வலிமை என்பது மிக அவசியமாக இருக்கின்றது. எனவே நாம் இளமையோடும் அதற்குரிய வலிமையோடும் இருக்கின்ற பொழுது அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது மிகச் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக அருமையானவர்களே, சிலரிடத்திலே காணப்படுகின்ற ஒரு தவறான சிந்தனை என்ன, நாம் எந்த நாட்டிலே பிறந்தோமோ அங்கிருந்துதான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வர வேண்டும், நாம் இந்த நாட்டுக்கு தொழிலுக்காக வந்திருக்கிறோம், நம்மீது ஹஜ் கடமை இல்லை என்ற ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இது ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடாகும். அப்படியான ஒரு விதியை இஸ்லாம் எங்குமே விதிக்கவில்லை. ஒருவருக்கு அந்த ஆலயத்தை அடைந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதா, அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும், அவர் எங்கிருந்தாலும் சரி. அடுத்ததாக அருமையானவர்களே, சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள், நமக்கு அதற்குரிய வசதிகள் இல்லை, நமக்கு அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லை, நாம் ஏழ்மேலே இருக்கிறோம் என்று அவர்கள் தவறாக அவர்களை ஷைத்தான் நினைக்க வைத்திருக்கிறான். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்களை மாத்திரம் கணக்கு போட்டால் இரண்டு மூன்று ஹஜ்ஜுகளை நிறைவேற்றலாம். அடிப்படை வசதிகள் கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதை இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் ஆடம்பர பொருட்கள். ஒருடம் காணப்படுகின்ற ஆடம்பர பொருட்களை மாத்திரம் கணக்கு போட்டால் அதில் பல ஹஜ்ஜுகளை நிறைவேற்றலாம். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இங்கு மிக தெளிவாக கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இங்கே நாம் உங்களுக்கு மிக தெளிவாக நினைவுபடுத்துகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நம் மீது ஹஜ் கடமையா, அதை நாம் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நாம் அவசரப்படுத்த வேண்டும்.